الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتخذوا آباءكم وإخوانكم أولياء إن استحبوا الكفر على الإيمان وَمَنْ يَتَوَلَّهُمْ مِنْكُمْ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ صدق اللہ العلی புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாதாம். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சூனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எமது உயிரிழமையான அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாம். அல்லாஹ்வுடைய வீட்டில் ஆத்திகாவுடைய நீயத்துடன் கடமையை நிறைவேற்றுவதற்கு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, வாழ்க்கையின் திருப்பம், அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல், இவைகளை முன்வைத்து சம்பூர்ணமாக ஏவியவற்றை உளப்பூர்வமாக எடுத்து நடக்கும் பொழுது விளக்கியவற்றிலிருந்து சம்பூர்ணமாக விலகி நடக்கும் பொழுதும் தான் உருவாகிறது. அந்த திருப்பத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு முதலில் அந்த ஏவல் விளக்கலுடன் இணைந்த தக்வாவை எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தாக உபதேசமாக செய்து கொள்கின்றேன். இந்த இலங்கை நாட்டில் நாம் சிறுபான்மையர்களாக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனின் நியதி லா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன். பார்வையில் நீங்கள் சிறுபான்மைகளாக இருந்தாலும் கூட உங்களிடத்தில் ஈமான் உடைய உண்மையான நிலைப்பாடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிரகாசிக்கும் என்றிருந்தால் கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். என்றாலும் வெளிவாரியாக நாங்கள் சிறுபான்மையினர்கள். இந்த சிறுபான்மையான நாங்கள் பெரும்பான்மைக்கு மத்தியில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உலாவி வருகிறோம். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய நடைபெறுகின்றது. நம்முடைய அண்டை வீட்டிலும் அவர்கள் வசித்து வருகின்றார்கள். அவ்வப்பொழுது அவர்களுடைய உதவிகளும் தேவைப்படுகின்றது. நாம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர்களையும் சிலர்கள் இருக்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். சிறுபான்மையினர்களுக்கு பொதுவாகவே ஒரு சாரால் உதவி செய்வார்கள். அவர்களில் இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள் சிறுபான்மையினர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள் இவைகளை கண்டு கவலைப்படுவார்கள். என்றாலும் உதவிகள் ஏதும் செய்ய மாட்டார்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள், உதவி செய்யவும் மாட்டார்கள். நான்காவது வயதினர்கள் அவர்கள் வெளிரங்கமாகவே சிறுபான்மையினர்களுக்கு பகைமை காட்டுவார்கள். இதற்கெல்லாம் தாராளமான உதாரணங்கள் இருக்கிறது. அவைகளை எல்லாம் கூறி நான் காலத்தை வீணாக்க விரும்பவில்லை. சிறிது நேரம் தான் கிடைக்கப்பட்டிருக்குது. வாழ்க்கையில் ஒரு மாறுதலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அச்சுறுதே குர்ஆனுடைய போதனையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் அவ்வப்பொழுது எங்களுக்குள்ளே பரிணமிக்க வேண்டும். சில செய்திகளை நாங்கள் மறந்திருக்கின்றோம். அந்த மறந்தவற்றை ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு நல்ல தருணம் இது. ஞாபகப்படுத்தப்பட்டவைகளை எடுத்து நடக்கிறதன் மூலமாக வாழ்க்கையில் நாங்கள் பாக்கியங்களை பெற்றுக்கொள்வோம் மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை இந்த உலகத்திலே எடுத்து விளங்க வைத்தவர்களாகவும் ஆகிவிடுவதோடு மக்களுடைய உள்ளத்திலே ஹிதாயத் என்ற நேர்வழியையும் ஏற்படுத்துவதற்கு காரணிகளாக மாறிவிடுவோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த
பெரும்பான்மையினருக்கு மத்தியில நாம் எப்படி பழக வேண்டும் என்கிறதையும் அறிந்து கொள்வது அவசியம். உலமாக்கள் நமக்கு பல விடயங்களை வகுத்து தந்திருக்கின்றார்கள், சொல்லுகிறார்கள். ரெண்டு விதங்கள் இருக்கின்றது, அந்த முறையில நீங்கள் பெரும்பான்மையோடு நடந்து கொள்வீர்கள் என்றால் அது ஹராம் என்கிறார்கள். அதில் ஒரு விதம் ஐசோலேஷன் என்று சொல்லப்படுது, நாம் சம்பூர்ணமாக அவர்களை விட்டும் விலகி வாழ்வது. இவர்கள் எங்களுடைய எதற்கும் அவசியமற்றவர்கள், இவர்களுக்கும் எங்களுக்கும் வெகு தூரம் என்று விலகி போகிறோம். இதுவும் கூடாது, இது ஹராம் என்கிறார்கள். ரெண்டாவது அக்யூமிலேஷன், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களோடு ஒன்றுபட்டு சேர்ந்து நாம் வாழ்கிறோம், அந்த நேரம் நம்முடைய தனித்துவத்தை கூட மறந்து விடுவோம். சிலர்கள் எல்லாமே மறந்து ஒன்றரை கலக்கிறதின் காரணமாக தன்னுடைய இஸ்லாமிய சின்னங்களை கூட பறிப்படுத்தி விடுவார்கள். தான் ஒரு முஸ்லீம் என்கிறதையும் மறந்து விடுவார்கள். அவர்களுடன் சேர்ந்து நானும் ஒரு முஸ்லீம் என்கிறதை காட்டிக்கொள்ளவும் மாட்டார்கள், முஸ்லீம் என்று காட்டிக்கொள்வதற்கு வெட்கப்படுவார்கள். இதுவும் ஹராம். அப்படி என்றால் எங்களுடைய நல்ல பண்புகளை அவர்களுக்கு மத்தியிலே காட்டிக்கொண்டு சம்பூர்ணமாக அவர்களை விட்டு விலகியும் விடாமல் முழுமையாக எங்களுடைய மார்க்கத்தை மறந்து அவர்களுடைய நடைமுறைகளுக்கு இசைந்தும் விடாமல் பண்புகளை காட்டுவது தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை. நான் மேலே கூறப்பட்ட அந்த நாலு சாராரும் ஹஜரத் ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயும் இருந்து வருகின்றார்கள். ஒன்று, முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், சிறுபான்மையினர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். இன்னும் ஒரு சாரார், சிறுபான்மையினர்களை வெறுக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள், மேலும் தீங்கு செய்யவும் மாட்டார்கள். இந்த அடிப்படையில இன்னும் ஒரு சாரார், அவர்கள் பகமையை வெளியிலே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தார்கள் அன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அதே பிரிவினர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களோடு நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஓரிரு ஆயத் அல்ல, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை அகற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அதனை அகற்றிக்கொள்ளும் காரணம் அவர்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு எதையும் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும் என்ற பயத்துக்கா, அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர முடியாது என்ற பயத்துக்கா, அல்லது இப்ப எனக்கு ஒரு தீங்கு ஏற்படும் நான் ஒரு முஸ்லிம் என்று காட்டிக்கொண்டால், இப்படியேப்பட்ட அச்சத்துக்கா? அச்சப்படாதீங்க, உண்மையான மூமின்களா நீங்க, உங்களுடைய தன்மைகளை காட்டுங்க. அது குர்ஆனுடைய தன்மை, அது ஹஜ்ரத் ரசூலுடைய தன்மை. அது அவர்களை இஸ்லாத்தை தவற செய்துவிடும், அவர்களும் இஸ்லாத்துக்குள்ள வந்து விடுவார்கள். ஹஜ்ரத் முஸா இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காரிஉ ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்தினுடைய காரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்று வந்தவரை எந்த முறையில பயன்படுத்தினார்கள்? மதீனாவுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்து மக்களை ஈமானின் பக்கம் அழைப்பதற்கு அவர்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள். மதீனாவுக்கு போனவர்கள் பெரும் பெரும் தலைவர்கள், சாத் இப்னு முஆத், அஸத் இப்னு ஸுராரா போன்ற பெரும் கோத்திர தலைவர்கள் கூட இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு காரணமாக அமைந்தார்கள். அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது தெரிந்த உடனே குடும்பத்தில் விரட்டப்பட்டாரு, தந்தை அடிமேல் அடி கொடுத்தாரு, தாங்க முடியல, எனக்கு இஸ்லாம் தான் வேண்டும், இந்த குஃப்ருடைய தந்தை வேண்டாம் என்று வீட்டை விட்டே வெளிக்கிளம்பி ரசூலுல்லாஹை நாடி வந்தார்கள். வெறுமனே அணிந்து இருந்தது முரட்டு துணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆடை அணிவார்கள். அவர்கள் பாவிக்கும் பாவியும் அந்த அத்தர் உடைய மனம், அதனை நுகர தில்லைகளும் வாலிபர்களும் முஸ்அப் வருகின்றார் என்று வெளியிலே வருவார்கள். பல மைல்களுக்கு அப்பால் வீசும் அவருடைய வாசம், அந்த அளவுக்கு உயர்ந்த அத்தர் வகைகளை பாவித்தார். பல லட்சக்கணக்கு ரூபாய்கள் பொறுமதியான அந்த வாசனைகளை பாவித்த முஸ்அப் இப்னு உமையர் என்ற நிலவைக்கு ஆளானார். இஸ்லாம் அவரை கைவிடல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்தார்கள். இஸ்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு விருப்பமானதாக அமைந்தது. நான் அல்லாஹ்வுடைய பாதையில என்ற ரத்தத்தை சிந்த வேண்டும், அவன் வாக்குறுதி அளித்த சொர்க்கத்தை எனக்கு தர வேண்டும் என்று விரும்பினார்கள். உகதில ஷஹீத் ஆகின்றார்கள். கஃனுக்கு கூட அவர்களுக்கு ஆடை கிடையல. ஹஜ்ரத் ரசூலுல்லா கண்ணீர் வடித்தார்கள். எப்ப ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்று வருகின்றார்களோ அவர்கள் அணிந்து கொண்டிருந்த ஆடையை பார்த்து மஜ்லிஸ்ல சபையில உட்கார்ந்து ரசூலுல்லாவுடைய கண்கள்ல கண்ணீர், நாவுல இருந்து வார்த்தைகள் வெளியான இந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னால தாங்க முடியல. இவர் ஆரம்பத்தில் எந்த நிலைமையில இருந்தார்? இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யறதுக்கு தயாராகித்தான் அனைவரும் வருகின்றார்கள். சகோதரர்களே, சிலர்கள் அல்லாஹ்வுக்கென்றே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ரசூலுல்லாவுடைய காலத்துல வெறுமனே தனக்கு கிடைக்கக்கூடிய சில வசதி வாய்ப்புகளுக்காகவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பலர். என்றாலும் இஸ்லாத்துக்குள்ள வந்ததன் பின்னால அவர்கள் அறிகின்றார்கள் கோட்பாடுகளை, அறிகின்றார்கள் சட்டங்களை, அறிகின்றார்கள் ஈமானை, இஹ்லாஸை. விளங்கியதன் பின்னால் இல்லை, நாம் அல்லாஹ்வுக்கென்றே வாழ வேண்டும் என்று உறுதியான முஸ்லிம்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தில் வந்தாலும் அவர்களை பண்படுத்துவது, அவர்களுக்கு அஹ்லாக்குகளை பண்புகளை காட்டுவது என்னுடைய உங்களுடைய கடமையாக இருக்குது. அவர்களை இரண்டாவது பார்வையாக பார்க்க கூடாது, அவர்களை இழிவான பார்வையில் பார்க்க கூடாது. அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று வருகிறார் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முஹத்திஸ் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய முஹத்திஸ், 5000 சொச்ச ஹதீஸ்களை முன்வைத்தார்கள். ரசூலுல்லாவுடைய மாணவனாக திகழ்ந்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா, அவர்கள் வறுமையை தாங்கிக் கொண்டார்கள். இஸ்லாம் எனக்கு வறுமையை தர மாட்டாது, அதற்கு ஏற்ப எவ்வளவு பெரிய செல்வந்தனாக பிறகு மாறினார்கள். பட்டன் துணியால மூக்கை சுத்தம் செய்யும் பொழுது ஒரு நாள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்த அபூ ஹுரைராவுடைய கழுத்தை மிரித்து கொண்டு சென்றார்களே, இன்று நான் என்னுடைய மூக்கை சுத்தம் செய்வதற்கு உயர்தரமான துணியை பாவிக்கின்றேனே. இளவரசி ஒருத்தியை திருமணம் முடித்தார்கள் ஹஜரத் அபூ ஹுரைரா எல்லாவும் தலா அன்பு. அந்த குஜ்ரா என்ற பெண்மணி அவள் அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருந்தால் அவளிடத்துல பணி புரிந்தார்கள். அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் பிரயாணத்திலையும் கூட பணி செய்வார்கள். அதனால கிடைக்கும் கூலி என்ன? ஒரு கவலம் உணவு தான். அந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் இருந்தது, நான் இந்த குஜ்ராவுக்கும் அவருடைய கணவனுக்கும் பணிவிடை செய்வேன், எனக்கு ஒரு கவலம் உணவு தருவாங்க, பிரயாணத்துல நான் போவேன், அவர்களுடைய நீர் மற்றும் ஏற்பாடுகள், மீண்டும் அவர்கள் வாகனத்தில் ஏறுவதற்கு உண்டான வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பேன், சில இடங்களில் அவர்கள் கூடாரங்களை இடுவார்கள், அந்த நேரம் நானும் இறங்கிக் கொள்வேன், அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொடுத்து முடிந்து மறுபடியும் அவர்கள் ஒட்டகத்திலே ஏறி பிரயாணம் செய்வதற்கு முனைவார்கள். நான் என்னுடைய பாதணியை அணிந்து கொள்வதற்கு கொஞ்சம் காலதாமதம் பிடிக்கும். குஜ்ரா சொல்லுவார், அபூ ஹுரைரா, நீ பாதணியை அணிந்து கொண்டு வரும் வரைக்கும் நமக்கு பொறுமையாக இருக்க முடியாது, உன்னுடைய கையிலே பாதணியை தாங்கிக் கொண்டு நம்முடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு செல் என்பாள். ஆனால் அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக எனக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை தந்து விட்டான், அதே குஜ்ராவை அல்லாஹ் எனக்கு மனைவியாக ஆக்கி தந்தான். அந்த இளவரசியை அல்லாஹ் எனக்கு மனைவியாக ஆக்கி தந்தாள். ஒரு நாள் நானும் அவளும் பிரயாணத்துல போய்கொண்டிருக்கும் சந்தர்ப்பம் அவள் தன்னுடைய பாதணியை அணிந்து கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு சொன்னேன், குஜ்ரா, நீ வரும் வரைக்கும் என்னால காக்க முடியல, உன்னுடைய பாதணியை சுமந்து கொண்டு வா. சகோதரர்களே, அல்லாஹ் காலங்களை நேரங்களை மாற்றக்கூடியவன். அல்லா இன்று நாம் தட்டி கழிக்கக்கூடியவர்களை நிச்சயமாக உயர்த்துவான். இந்த உலகம் வெளிப்படையை வைத்து தீர்ப்பு வழங்கக்கூடியது. உள்ரங்கத்தை பார்க்கக்கூடியவன் என்னை உங்களை படைத்த ரப்பு சுபஹானஹு வதஆலா. எனவே சிலர்கள் என்ன செய்வார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை வீட்டை விட்டும் விரட்டாவிட்டாலும் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விரட்டியதை போல விரட்டாவிட்டாலும் அவர்கள் நோவிப்பார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக நோய்ப்பார்கள். எத்தனையோ இடங்களுக்கு நாம் போகின்றோம். அவர்கள் திருமணம் முடிக்கிற நேரம் கச்சேரிகள்ல கூட திட்டி இருக்கின்றார்கள், உனக்கு இவனை தவிர அவர்கள் பாய்க்கும் வார்த்தை ரொம்ப மோசமானது. அந்த வார்த்தைகளை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இந்த மிம்பர் மேலே நான் சொல்ல விரும்பல, உனக்கு முழுமையானது நம்மிடத்தில் இருக்குது போதாதா, உனக்கு இவனா வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு சில பெண்களை கூட கேவலப்படுத்தக்கூடிய வரலாறுகள் ஏராளமா இருக்குது. இந்த அளவுக்கு பல நோவினைகளை சுமப்பார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுடைய தாயார் வீட்டை விட்டு விரட்டல்ல என்றாலும் நோவித்தார்கள். ரசூலுல்லாவை தாறு மாறாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாய் திட்டுவார்கள், சபிப்பார்கள், கண்ணீரோடு வருவார்கள். யா ரசூலல்லாஹ், எங்க உயிருக்கு மேலான உங்களை என்னுடைய தாய் திட்டுகின்றாள், துஆ செய்யுங்கள், அவருக்கு ஈமான் நசீபாகட்டும். அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஈமானை கொடு. ரசூலுல்லாஹ் துஆ செய்கின்றார்கள், வீட்டை நோக்கி வருகின்றார்கள். வீட்டுக்கு முன்னால் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதாவது கதவுடைய புறத்தில் இருந்து வீட்டு வாசல்ல தண்ணீர். கதவை தட்டுகின்றார், அபூ ஹுரைரா கொஞ்சம் நில்லு. ஆடை அணிந்து கொண்டு வந்தார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், என்னை ஏற்றுறாளா உன் தாய். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த தாயை அபூ ஹுரைராவுக்கு முன்னால திட்டல்ல, அந்த தாய்க்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று சொல்லல, மாற்றமாக பரிவோடு துஆ செய்தார்கள். தாயும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய அன்புக்கு பாத்திரமானவளாக ஆகிவிட்டால் அபூ ஹுரைரா உடைய பேரை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு உண்மையான மூமினுடைய உள்ளத்திலேயும் ஒரு இரக்கம் பிறக்கும். அது ஈமானுடைய அடையாளம். ஒரு கடவுள் சொன்னாங்க, யார் சொல்லல்லா, யாராவது எங்க பேர கேட்டா என் மீது அன்பு கொள்ளணும், துஆ செய்யுங்க என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அதற்கும் துஆ செய்தார்கள், யாழ்லா ஒவ்வொரு உண்மையான மூமினுடைய உள்ளத்திலையும் அபூ ஹுரைராவுடைய அன்பை போடு. ஆனா இன்றைக்கு எங்களுடைய நிலைமை எப்படி, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரை சொல்றோம், ரலியல்லாஹு அன்ஹு என்ற சொல்லும் வார்த்தை கூட எங்களுடைய நாவுக்கு ஒரு வசதி இல்லை என்று சொன்னால், கரிமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாம் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம் என்கிறதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த அளவுக்கு விருப்பம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டார்கள் யார், அந்த அல்லாஹ்வுடைய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நவ முஸ்லிம் என்று சொல்லல, நாங்க என்னென்ன பெயர்களை எல்லாம் சொல்லுவோம், மௌலா இஸ்லாம் என்றெல்லாம் சொல்லல. இதற்கு குரானிலேயோ ஹதீஸ்லேயோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயோ எந்த ஆதாரமும் கிடையாது. அவர்கள் எங்கேயுமே அவர்களை நவ முஸ்லிம் என்று சொன்னதே கிடையாது, அல்லது மௌலா இஸ்லாம் என்று சொன்னதே கிடையாது. மௌலா என்ற வார்த்தைக்கு பல கருத்துகள் இருக்கின்றது. மௌலா என்ற அடிமைக்கும் சொல்றது, எஜமானனுக்கும் சொல்றது, தலைவனுக்கும் சொல்றது, கணவனுக்கும் சொல்லுறது. இப்படி மௌலா என்பதற்கு கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட கருத்துகள் இருக்கின்றது. மௌலா இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தினுடைய அடிமை என்ற பெயர்தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோமே தவிர, இஸ்லாத்தினுடைய தலைவன் என்ற கருத்து எங்களுடைய உள்ளத்துல வரவே இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்று வருகிறார். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, சுஹைபை அல்லாஹ் புரிந்து கொண்டான், வமினன் நாஸி மையஷி நஃப்ஸுஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரஹூஃபும் பில் இபாத். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இதயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறார். மக்களில் சிலர்கள் இருக்கின்றார்கள் தன்னுடைய இஸ்லாம் வேண்டும் என்பதற்காக தன்னை தானே வித்து விடுகின்றார்கள். அவர்களை துரத்தி வந்தார்கள் குரைஷி காபிர்கள். சொன்னார்கள், என்னுடைய பொருள்கள் எல்லாம் இருக்கும் இடத்தை காண்பித்து விடுகிறேன், ரசூலுல்லாஹ் இடத்துல இஸ்லாத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி விடுங்க, என்ன பொருள்களை எடுத்துக் கொள்ளுங்க. இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாவை நோக்கி வருகின்றார். துனியா இழந்தால் என்ன, எனக்கு இஸ்லாம் இருந்தால் போதும். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல இந்த அடியானை வல்லாஹு ரவூஃபும் பில் இபாத் நான் விரும்புகிறேன் என்று அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு அல்லாஹ்வுடைய முகப்பத்தை உடனே நசீபாக்கி விட்டார் என்றால் எவ்வளவு பெரிய புனிதராக அவர்கள் இருக்க வேண்டும். எனவே கனிவான சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. அதனால் அவரை புனிதமானவராகவே ஆக்குவது எங்களுடைய முயற்சியில, எங்களுடைய நடைமுறையில, எங்களுடைய பண்புல தான் இருக்குது. இல்லை, அவர் பாவத்தில் போய் சிக்கி கொண்டு விட்டார் என்றால் எங்களுடைய கெட்ட நடைமுறைகளை பார்த்து, எங்களுடைய வாக்கு மீறல்களை பார்த்து அவர்கள் மாறிவிட்டார்கள், அந்த பாவத்துக்கு நான் நீங்களும் தான் காரணமாக அமைய வேண்டும். மேலும் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மேற்கொள்ளக்கூடிய மாபெரும் பிரச்சனைகள் தான். தாய் உறுதியாக இருப்பாள், நான் இதை கொலை செய்து கொள்வேன், நீ இஸ்லாத்தை விடு என்பாள். அப்படி எத்தனையோ நடந்திருக்கின்றது. சிலர்கள் நம்மிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இப்படி எல்லாம் இந்த தாய் சொல்கிறாள், நான் எப்படி அணை கட்டுறது? இதே விடயம் உங்களுக்கு மட்டுமல்ல, ரசூல்லாவுடைய சஹாபாக்களுக்கும் நடந்தது. சம்பவத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய கண்கள்ல கண்ணீர், எனக்கு இஸ்லாத்தை தந்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்கிறார். ஹஜ்ரத் சாஹிப் நபி வக்காஸ் ரலி அல்லாஹு தஆலாவும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே தாய் சொன்னால், விட்டு விடு, முஹம்மதை மறுத்து விடு, கலிமாவை விட்டும் வெளியேறிவிடு. நீ இஸ்லாத்தை விட்டு விடலண்டா, நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், இந்த பாலைவன வெயிலில் நின்று மௌத்தா போய்கிடுவேன். இப்பொழுது பாலைவன வெயிலில் நிற்கின்றாள். ஒரு நாள் கழிந்து எதுவுமே சாப்பிடல, குடிக்கல. ரசூலுல்லா இடத்துல வந்து, யார் ரசூலுல்லா, எங்க தாயின் கதி இவராக ஆகிவிட்டது. ரசூலுல்லாவும் மௌனம் சாதிக்கின்றார்கள். உடனே குர்ஆனுடைய ஆயத் சூரத்து தௌபாவிலே இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தகிது ஆபாஅகும் வ இஹ்வானகும் அவுலியா, உங்களுடைய தந்தையர்களாக இருந்தாலும் தாய்மார்களாக இருந்தாலும் அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இனிஸ்தஹபுல் குஃப்ரல் ஈமான், ஈமானை விட அவர்கள் குஃப்ருக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறாங்களா, முதல் உரிமை கொடுக்கிறாங்களா? நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. செல்வார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்ற அளவுக்கு அல்லா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினுடன் இவர் சொன்னாரு, தாயே நீ வெயில இருந்து மறுத்து விடு, நான் இஸ்லாத்தை விட மாட்டேன் என்றான். அந்த தாய் மௌத்தா போகல்ல. இவருடைய இஸ்லாத்தின் உறுதியின் காரணமாக கனிவான சகோதரே, இஸ்லாம் பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு அன்சார்களுடைய தலைவர்களாக மாறினார்கள் அந்த சாஹிப் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பல நன்மாராயங்களை பெற்றார்கள். மேலும் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் முகமுகக்கூடிய மாபெரும் பிரச்சனைகளில் இன்னும் ஒன்று தான் பொருளாதார சிக்கல். சிலர்கள் ரொம்ப அவதிப்படுவார்கள், அவர்களை காணும் பொழுது இன்னும் சிலர்கள் தலைமறைவாகிவிடுவார்கள். இவனுக்கு வசதி கிடையாது, இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கின்றான், வெறுமனே துனியா செலுத்த வேண்டும் என்ற நோக்கோடு என்ற சிந்தனையில தான் நாங்கள் அவர்களை பார்க்கிறோம். இது ஒரு தவறான பார்வை. கழிவான சகோதரர்களே, ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மஜூசி நெருப்பு வணங்கியாக இருந்தார்கள். ஈரான்ல இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே இஸ்லாத்தை தழுவி வந்து கொண்டிருக்கும் பாதையில சில அரபிகள் ரசூலுல்லாஹி பத்தி கேட்டார்கள். அவர்கள் ஹஜ்ரத் சல்மானை வஞ்சித்து அடிமையாக பிடிச்சு விட்டு விட்டார்கள். ஹஜ்ரத் சல்மான் ஒரு பெரிய செல்வந்தன் என்றாலும் இப்ப அடிமையாக விற்கப்படுகின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிக்கு செய்தி கேள்விப்பட்ட உடனே அடிமையாக்கி கொண்டவர்கள் சொல்கிறார்கள், இவருக்காக வேண்டி 1600 வெள்ளி காசிகளும் 3000 ஈச்ச பல மரங்கள், பல மாதிரி வாய்ப்புகள் வந்திருக்குது. இன்னும் ஒரு வாய்ப்புல 300 என்று வந்திருக்குது, 600 என்று வந்திருக்குது. இந்த ஈச்ச பழங்கள் நிரம்பிய ஒரு தோட்டம் எங்களுக்கு வேண்டும், அப்பொழுதுதான் இவரை நாம் விட்டு விடுவோம். இறுதியில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய ஏற்பாடு செஞ்சாங்க. அவருடைய பிரச்சனையிலிருந்து கலண்டா கலட்டினாங்க. எந்த அளவுக்கு நண்பாராயம் பெற்றால், இந்த சுரையா என்ற நட்சத்திரத்துல இல்மு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் பாரசீகர்ல ஒரு மனிதன், அவர் தான் சல்மான், அதையும் அடைவார். சல்மான் எது சொன்னாலும் மறுக்காதீங்க, தாராளமாக ஏற்றுக்கோங்க. இன்றைக்கு ஆதாரம் தேடும் சமுதாயம், ரசூலா சொன்னாங்க சல்மான் சொல்லும் விடயத்துக்கு ஆதாரம் வேண்டாம் என்றார்கள். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில எத்தனையோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சல்மான்கள் இருக்கின்றார்கள். ரசூலா இந்த அளவுக்கு அவர்களை அணைத்தார்கள். ஒரு நாள் குறைஷி, ஒரு நாள் மக்கத்து சஹாபாக்களும் மதீனத்து சஹாபாக்களும் ஒரு போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது சல்மான் யாருட, முஹாஜிர் சொல்றாங்க சல்மான் மின்னா, சல்மான் எங்கட, அன்சார் மதீனத்து சஹாபாக்கள் சொல்றாங்க இல்ல சல்மான் எங்கட. அதற்கிடையில ரசூலுல்லா வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருடையவும் இந்த தகராறை பார்த்து சொன்னாங்க, சல்மான் உங்களையும் இல்லை, உங்களையும் இல்லை, சல்மான் மின்னி ஒம்பி நகலில் வை, சல்மான் என்னை சேர்ந்தவன், எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன், அது வரைக்கும் அவர் ஒரு அருமை இல்லை, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு பாரசீகன் ஈரானியன் ரசூலுடைய குடும்பத்தில் எப்படி சேர முடியும் என்றாலும் அவருடைய ஈமான், அவருடைய உறுதிப்பாடு அதை வீச்சு சொன்னார்கள். சல்மான் என்ற குடும்பத்தை சேர்ந்த இப்படித்தான் ரசூலுல்லா அனைத்தார்கள் சகோதரர்களே. ஆனால் இன்று அந்த மனப்பக்குவம் எங்களிடத்தில் இருக்குதா? இல்ல வார்த்தைகளாவது அவர்களுக்கு நாம் ஒரு ஆறுதலை கொடுக்கின்றோமா? இழிவான பார்வைகளைத்தான் நாம் பார்க்கின்றோம் என்கிறத எங்களிடத்திலே கேட்டு பார்ப்போம். இன்னும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று தான், அவர்களுக்கு சரியான இஸ்லாம் கற்பிக்கப்படுகிறது கிடையாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய அந்த ஆட்சி பகுதியிலே ஐந்தாக பிரித்து வைத்திருந்தார்கள். மக்கா, மதீனா, மிஸ்ர், கூஃபா, மேலும் சிரியாவுடைய அந்த பகுதியில ஐந்தாக பிரித்து வைத்திருந்தார்கள். சிரியாவின் உடைய அதிகாரி கவர்னர் லெட்டர் எழுதுகிறார் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றார்கள். மதாரிஸ்களும் மதரசாக்களும் கூடிக்கொண்டே போகின்றது. மக்கள் இல்மை படிக்கிறதுக்கு நிரம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் இல்லை எனும் பொழுது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தயாரித்து பெரும் பெரும் சஹாபாக்கள் ஹஜரத் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற பெரும் பெரும் முக்கியமான சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள் கனிவான சகோதரர்கள். எனவே நாம் இவைகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதிலும் ஒரு விடயம்தான், நான் ஏராளமான விடயங்கள் சொல்ல இருந்தாலும் கூட நேரம் முடிந்து கொண்டு வாழ்ந்தனால நிறுத்த விரும்புகின்றேன். இந்த விடயத்தோடு திருமணத்தினுடைய விடயம், அதிகமானவர்கள் தன்னுடைய மகளையோ மகனையோ அந்த இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் கொடுக்கிறதுக்கு தயாரில்லை. இப்பொழுதும் கூட ஒருத்தர் என்ன கல்யாணம் போத போறீங்க சொன்ன நேரம் இதுதான் ஓதுமாறு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கண்டியில எல்லா பள்ளிகளையும் இந்த தலையங்கம் தான் ஓதுபடுகிறது. சகோதரிகளே, அவர் சொல்லுறார், என்னுடைய அனுபவம் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால யாரும் இல்லை, உங்களுடைய ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைவர் தான் சொன்னார். கெடிவான சகோதரர்களே, அவரை கொண்டு போயிட்டு அவரை நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல செல்வங்கள் நல்ல முறையில் இஸ்லாத்துல வாழ்ந்து கொண்டு வந்தார், பிராக்டிஸ் பண்ணினார். ஒரு வேலைசாரிய திருமணம் முடிச்சு வைப்பதற்கு எச்சரித்தார்கள். உடனே இஸ்லாத்தையே விட்டு போயிட்டார்கள். அவருடைய வீட்டு வேலைக்காரியை திருமணம் முடித்து வைப்பதற்கு எச்சரிக்கிறார். குஃபு என்று ஒன்று இருக்கிறது, அது சுன்னா, அதாவது நிகர் பார்க்கிறது, மெச்சாகிறதா என்கிறத பார்க்கணும். ஒரு பெரிய செல்வந்தன் ஒரு நல்ல முறையில ஈமானோடு வாழ்ந்து வருகிறார். ஒன்றுமே இல்லாத, வம்சாவளி கூட உறுதி இல்லாத, மார்க்கம் இல்லாத ஒரு வேலைக்காரி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாள். அவளை திருமணம் முடித்து வைத்தால் அது ஈக்குவல் ஆகுமா? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஹைபருடைய யுத்தத்துல கைது செய்யப்பட்டவர்கள் தான் ஹஜரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில வந்த ஒரு யூத பெண்ணாக இருந்தாலும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். ஹைபர்ல கைப்பற்றப்பட்ட நேரம் திஹியா கல்வி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வடிவம், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் திஹியா கல்வி ரலியல்லாஹு தஆலாவுடைய வடிவத்தை லதான் சில சந்தர்ப்பங்கள வழியே எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த அளவுக்கு அழகான ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லா, இந்த ஹைபர்ல கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை எனக்கு நீங்கள் தாருங்கள், கனிமத்தாக ரசூலுல்லா அனுமதி கொடுத்தாங்க, உங்களுக்கு விருப்பமான பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்ததும் அழகு சௌந்தர்யமும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான வனப்பு இருந்தது. உடனே அவர்களை தனதாக ஆக்கிக்கொள்ள முயலும் பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், இவள் அரச பரம்பரையை சேர்ந்தவள், இவள் ஒரு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவள். மாலிபத்து குலூப் என்றாலே என்ன? உதயத்தோட அந்நியமாக பழகுவதற்கு அவர்களை ஏற்படுத்தி அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதயத்தோட சங்கமிக்கக்கூடியவர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல கூறியிருக்கிறார். சஹாபாக்கள் சொன்னா, யா ரசூலுல்லா, சஃபியா திஹ்யா கல்விக்கு இல்ல, உங்களுக்கு தான் குஃபு ஆகுவாள், உங்களுக்கு தான் மெச்ச ஆகுவாள். இறுதியில சஹாபாக்களுடைய அரசியலின் படிக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவளே அவள் ஒரு அடிமையே என்று பார்க்கல, திருமணம் முடித்து கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது சகோதரர்களே? அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார்கள் என்றால் இஸ்லாத்துல பலதான நம்மை விட புரிந்தார்கள். அவர்கள் ஏன் கலிமாவை உச்சரிப்பதோடு அவருடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. இப்ப பிறந்தவர்களை போல மாறிவிடுகின்றார்கள். அதனால அனைப்போம், அவர்களை கண்ணியப்படுத்துவோம், அவர்களுக்கும் உரிமைகளை வழங்குவோம். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த அடிமைகளை உரிமைத்துக் கொண்டிருந்தார்கள். உரிமை கதை யார்? ஹஜரத் பிலால், ஹஜரத் தனீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜரத் யாசிர், இத போன்ற பலம் இல்லாத ரொம்ப வீக்கான அடிமைகளை தான் உரிமைத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு தந்தை அபூ குஹாஃபா சொன்னார், நீங்க பலவீனமான அடிமையை தானே உரிமைக்கிறீங்க, நல்ல பலமானவர்களை உரிமைத்தா உங்களுக்கு வேலைகளை செய்து கொள்ளலாமே. நான் துனியாவுடைய நோக்கத்துக்காக ஏண்ட வேலை செய்வதற்காக இவர்களை உரிமையிடல்ல, நான் உரிமையிடுறேன் அல்லாஹ்வுக்காக. எந்த அளவுக்கு அந்த அடிமைகளும் கூட கண்ணியம் உள்ளவர்களாக மாறினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒப்பாத்துக்கு பின்னால ஒரு நாள் அபு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுல அஸான் சொன்ன நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பிலால் நீங்க டமஸ்கஸ்க்கு போகாதீங்க, இங்கே இருந்து அஸானை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தின் அஸான் எங்களுடைய காதுகளில் என்றும் ஒலிக்கட்டும். அவர் தைரியமாக கேட்டார், அபூபக்கர் நீ என்னை உரிமைத்தது உன்னுடைய வேலையை செய்வதற்காக இல்லது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக இருந்தான் உரிமைத்தேன், அப்படி என்றால் விடு நான் செல்கின்றேன் என்று டமஸ்கஸ்க்கு போனாங்க. அங்கே மௌத்தானாங்க, வஃபாத்தானாங்க. கிரிவான சகோதரர்களே, நாம் அவர்களுக்கு அந்த சுதந்திரங்களை கொடுத்து அவர்களும் எங்களுக்குள்ள இருந்து வந்தவர்கள் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களோட கண்ணியமாக அன்யோன்யமாக நடந்து அவர்களுடைய கஷ்டங்கள் மற்றும் துக்கங்கள், பொருளாதார விடயங்கள், அவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்யும் அனைத்து கர்மங்களிலும் எங்களையும் பங்குதாரர்களாக ஆக்குவானாக. எப்படி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அந்த கொடையின் திறனை சிலாஹித்து குரானுடைய ஆயத்தை இறக்கினாலோ, அதே போன்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகளிலும் கடமைகளிலும் எங்களுக்கும் அந்த கூலிகளை தந்து அருள்வானாக, துஆக்களை கபூல் செய்வானாக. வாஆக்கிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.